உழவர்களாலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நேயர்களை, நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி. நேயர்களே, நமது தினசரி நியமங்களும் யோகாவும் குறித்து தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் யோகா அண்ட் நேச்சுரோபதியின் இயக்குனர் டாக்டர் வி ஆர் அறிவழகன் அவர்கள் கூறும் விவரங்களை கேட்போமா?
யோகா அப்படின்னாவே நம்ம உடம்பை வில்லா வளைக்கிறது, தலைகீழே நிற்கிறது அப்படின்னு நிறைய பேர் நினச்சி பயப்படுறாங்க. யோகத்தில் நிறைய செய்திகள் இருக்குது. காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து இரவு தூங்க போகிறது வரைக்கும் எப்படி எப்படியெல்லாம் நடக்கணும், நம்மளுடைய சடங்குகள் சம்பிரதாயங்கள் எப்படியெல்லாம் அமையணும் அப்படின்னு யோகசாஸ்திரம் அழகாக சொல்லியிருக்கு. தூங்கும் பொழுது கூட எப்படி தூங்கணும், சென்ற முறையே இதை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். உருக்கணித்து படுத்து தூங்கணும், திங்கள் புதன் வெள்ளி வலது கையை வச்சு, செவ்வாய் சனி ஞாயிற்றுக்கிழமை இடது கையை தலைக்கு வச்சு உருக்கணித்து படுக்கணும், வியாழக்கிழமை வளர்புறையாக இருந்தால் வலது பக்கமும் தேய்புறையாக இருந்தால் இடது பக்கமும் படுத்து தூங்கணும், ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு யோகா அறிவியலை மையமாக வச்சு ஒரு செய்தி சொல்லிடுது. சரி, தூங்குகிறோம், தூங்கிட்டு எழும்பொழுது எப்படி எழுந்திருக்கணும், வலதுபுறம் திரும்பி எழுந்திருக்கணும். என்னமோ அப்படின்னு எழுந்திருக்கக்கூடாது, வலதுபுறம் திரும்பி எழுந்திருக்கணும். ஏன் வலதுபுறம் திரும்பி எழுந்திருக்க வேண்டிய நெருக்கடி என்ன அப்படின்னா, நம்ம உடலை சுற்றி காந்த வளையங்கள் தலையிலேருந்து கால் வரைக்கும் மேலும் கீழுமாகவும் பக்கவாட்டில் இடமிருந்து வளமாகவும் இரண்டு வித காந்த வளையங்கள் நம்ம உடம்பை சுற்றிக்கிட்டே இருக்கு. வலதுபுறம் திரும்பி எழுந்திருக்கும் பொழுது அந்த காந்த வளையங்கள் புத்துணர்ச்சி பெறுகிறது, ஆக்டிவேட் ஆகுது, அன்னைக்கு செயல்பாடு எல்லாம் சிறப்பாக இருக்கும். அதற்கு முரண்பாடாக இடது பக்கம் திரும்பி எழுந்திரிச்சோம்னா காந்த வளையங்கள் தொய்வடைகிறது, அதனால் அன்னைக்கு சோர்வு அதிகமாக ஏற்படும், விட்டால் தூங்கலாம் போல தோணும், இப்படியெல்லாம் நம்ம உடல் பாதிப்புக்கு ஆட்படும். அதனால் வலதுபுறம் திரும்பி எழணும். வலதுபுறம் திரும்பி எப்படி எழணும், மெதுவாக எழுந்திருக்கணும், அவசரப்பட்டு எழுந்திருக்கக்கூடாது. ஏன் மெதுவாக எழுந்திருக்கணும், படுத்திருக்கும் பொழுது தூங்கிய காலத்தில் நம்ம நுரையீரல் இதயம் எல்லாம் செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. 24 மணி நேரம் நம்ம உடம்பு செயல்படலையே ஒழிய உடலுக்குள்ளே இருக்கிற இதயம் நுரையீரல் இதெல்லாம் செயல்பட்டுக்கிட்டே இருக்குது. 24 மணி நேரம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. அது ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு எடுத்துக்க முற்பட்டுச்சுன்னா நம்ம வாழ்க்கை அதோகதியாக போயிடும். அதே சமயம் அந்த இதயம் நுரையீரல்லாம் செயல்படுறதுக்கு ஒரு ஜீவ மின்காந்த சக்தி தேவை. பகல் நேரத்தில் எவ்வளவு தேவையோ அதில் ரொம்ப குறைந்த அளவு தான் இரவு நேரத்தில் இந்த இதயம் செயல்படுவதற்கு தேவை. அப்படிப்பட்ட சூழலில் திடீர்னு நம்ம வேகமாக எழுந்திருக்கும் பொழுது மெதுவான காந்த சக்தியில் செயல்பட்டுக்கிட்டு இருந்த இதயத்துக்கு ஒரு நெருக்கடி வந்துடும். இதயம் சலனப்படும், சங்கடப்படும். ஆய்வுபூர்வமாக சொல்லணும்னா இந்த உலகளவில் காலையில் அவசரகதியில் எழுகிற நபர்களுக்கு மட்டும்தான் அதிகபட்சமாக ஹார்ட் அட்டாக் வருது. 23 விழுக்காடுலேருந்து 40 விழுக்காடு இதய பாதிப்பு அவசரமாக எழுகிற மக்களுக்குத்தான் வருகிறது அப்படின்னு ஆய்வு சொல்லுது, அறிவியல் ஆய்வு சொல்லுது. சரி, மெதுவாக எழுந்திருக்கணும், கையை ஊன்றி எழுந்திருக்கணும். எழுந்திருக்கும் பொழுது ரெண்டு கையும் கீழே ஊனி எழுந்திருக்கணும். ஏன் அப்படி எழுந்திருக்கணும் அப்படின்னா, இந்த உடம்பில் உள்ள ஆற்றல் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி இரவு நேரத்தில் இருக்கும், கைனட்டிக் எனர்ஜி பகல் நேரத்தில் இருக்கும். பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிறது சமநிலை ஆற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. பகல் நேரத்தில் கைனட்டிக் எனர்ஜி செயல்படும் ஆற்றல், இந்த சமநிலை ஆற்றலில் உடல் பழக்கப்பட்டுக்கிட்டு எழுந்திருக்கும் பொழுது கைகளை ஊன்றி எழுந்திருக்கும் பொழுது அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனட்டிக் எனர்ஜியாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவதற்கு கையை ஊன்றும் பொழுது ஊக்கம் தருகிறது, அந்த செயல் ஊக்கத்தை தருகிறது. அதனால் நம்மளது உடலாக இருக்கட்டும் உள்ளமாக இருக்கட்டும் சிறப்பாக செயல்படும் அணைய பொழுது. சரி எழுந்திருச்சாச்சு. எழுந்திருச்சு பாத்ரூம் கழிப்பறைக்கு போவோம். கழிப்பறைக்கு போகும்பொழுது அந்த கழிப்பறையுடைய நாற்றம் அதிகமாக இருந்தால் நம்மளை அறியாமல் நம்ம வாயில் எச்சல் ஊறும், அதை காரி துப்புவோம். இது உடல் பண்ணுகிற ஒரு அற்புதமான ஒரு சூட்சமம் செயல் அப்படின்னு சொல்லலாம். இந்த கழிப்பறையில் இருக்கிற நோய் கிருமிகள், ஆகாத கிருமிகள் வாயுமண்டலத்தில் பரவி நம்ம மூக்கு வழியாகவும் நம்ம வாய் வழியாகவும் நம்ம உடம்புக்குள்ளே உள்ளே நுழைய ஆரம்பிக்கும். உள்ளே நுழைஞ்சிருச்சுன்னா பெரிய பாதிப்பு. அந்த நுழைந்த நோய் கிருமிகளை நம்ம உடம்புக்குள்ளே போக விடாமல் நம்ம உடல் நாக்கில் எச்சலை ஊறல் பண்ணி அந்த நோய் கிருமிகளை பிடிச்சிக்குது. அப்புறம் அதை வெளியில் துப்பும் பொழுது அந்த கிருமிகள் திரும்ப வெளியில் போயிடுது. இந்த உடம்பு பண்ணுற சூட்சம செயல் தான் எச்சலை துப்புறது. நம்ம இன்னும் கொஞ்சம் உறுதுணையாக இந்த உடலுக்கு உதவி பண்ணணும்னு நினச்சோம்னா கழிவறைக்கு போயிட்டு வந்தவொடனே வாயை கொப்பளிச்சு வர்றதை வழக்கப்படுத்தணும், பழக்கப்படுத்தணும், வாழ்க்கைப்படுத்தணும். சரி, அதற்கு அடுத்தபடியாக பல் துளக்கணும். கிரக சஞ்சாரப்படி நம்மளுடைய செயல் அமைஞ்சதுன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்ச விஷயந்தான். பல் துளக்கும் பொழுது வடகிழக்கு நோக்கி நின்று பல் துளக்கினா 32 பற்களுக்கும் நம்ம உடலில் அங்கங்கே தொடர்பு இருக்குது. முன்னாடி முன் வரிசையில் மேல் வரிசையில் இந்த பக்கம் 3வது பல், இந்த பக்கம் 3வது பல், சிங்கப்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பல் நேரடியாக இதயத்தோடு தொடர்புள்ள பல். அந்த பல்ல மட்டும் பல் டாக்டர் அவ்வளோ ஈஸியாக பிடுங்கிட மாட்டாங்க. மற்ற பற்களை பிடுங்க சொன்னால் பிடுங்கிடுவாங்க, அதை மட்டும் ரொம்ப அவசரப்பட மாட்டாங்க. பற்களுக்கு நம்ம உடம்பில் ஒவ்வொரு உறுப்போட தொடர்பு உண்டு. அப்போ பல் விளக்கும் பொழுதே அத்தனை உறுப்புகள், உடல் உறுப்புகளை தூண்டி விடுகிற தன்மையும் அந்த பல் துளக்குதல் வழியாக நமக்கு கிடைக்குது. கிரக சஞ்சாரப்படி வடகிழக்கு நோக்கி நின்றபடி பல் துளக்கினா பல்லும் துளக்கினது போல் இருக்கும், உடலையும் தூண்டி விட்டது போல் இருக்கும். அதனால் வடகிழக்கு நோக்கி பல் துளக்கணும். பல் துளக்கியாச்சு, குளிக்க போகணும். குளிக்கும் பொழுது கிழக்கு நோக்கி நின்று குளிக்கணும். ஏன் கிழக்கு நோக்கி நின்று குளிக்கணும் அப்படின்னா, அப்போது தான் குளிக்கிற இந்த உடலில் காந்த சக்தி மார்பு பகுதியில் படியும். வேறு திசையில் இருந்தால் மார்பு பகுதியில் படிகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதனால் அந்த காலத்தில் இதெல்லாம் அறிவியல் பூர்வமாக சொன்னோம்னா நம்ம மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக வேறு காரணத்தெல்லாம் ஆன்மீகத்தை உள்நிறுத்தி சொல்லுவாங்க. குளித்ததுக்கப்புறம் முதல்ல துண்டெடுத்து முதுகுப்புறத்தை துடைக்கணும், அதற்கப்புறம் தான் முகத்தை துடைக்கணும், தலையை துடைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பெரியவங்கள்ட்ட காரணம் கேட்டால் அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. ஸ்ரீதேவி மூதேவி ரெண்டு பேர் இந்த குளித்த உடம்பில் உள்ளே நுழையிறதுக்கு தயாராக இருப்பாங்களாம். முதல்ல அக்கா மூதேவி தான் உள்ளே நுழையிறது தயாராக இருக்கிற சூழலில் முகத்தை துடைச்சோம்னா முகத்தில் நுழைஞ்சிடும் மூதேவி. அதனால் முகத்தில் நுழையாமல் முதுகில் நுழையிட்டோம் அப்படிங்கிறத முதுகை துடைக்கிறது. ரெண்டாவதாக முகத்தை துடைக்கும் பொழுது லக்ஷ்மி இந்த ஸ்ரீதேவி குடி வரும் அப்படின்னு ஒரு கதையை நம்மளுக்கு சொல்லி வந்தாங்க. அந்த கதைக்கு பின்னே என்ன கருத்து இருக்குது அப்படின்னா, இந்த உடம்பில் முதுகுத்தண்டு பகுதி குளிர்ச்சியோட ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. குளித்த உடனே அந்த பகுதியை முதல்ல துடைக்கணும், இல்லைன்னா நமக்கு நோய் அண்டுகிற வாய்ப்புகள் அதிகம். அதனால் குளித்த உடனே முதல்ல துடைக்க வேண்டிய பகுதி முதுகுத்தண்டு பகுதி. அதற்கப்புறம் எந்த பகுதி வேணாலும் முகம், தலை, கை, கால்லாம் துடைக்கலாம். இதை நம்ம சொன்னோம்னா அந்த காலத்து மக்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிறதுக்காக இப்படி கதைகளை சொல்லி நல்ல பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். ஒவ்வொரு பழக்கத்திலையும் ஒரு அற்புதமான அறிவியல் சூட்சமத்தை ஒரு பழக்கமாக கொண்டு வந்திருந்தாங்க. அந்த காலத்தில் பெரியவங்களை பார்த்தா எழுந்திரிச்சு வணக்கம் சொல்கிறது, எழுந்திருக்கிறது. அப்படி எழுந்திருக்கும் பொழுது கால் பெருவிரலில் ஒரு அழுத்தம் கொடுக்கப்படும். அழுத்தம் கொடுக்கும் பொழுது மத்திய நரம்பு மண்டலம் என்று சொல்லப்படுகிற சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் டியூன் ஆகும், ஆக்டிவேட் ஆகும், புத்துணர்ச்சி பெறும். அவங்களுக்கு மரியாதையும் கொடுத்ததாக ஆச்சு, நம்ம மத்திய நரம்பு மண்டலத்துக்கு புத்துணர்ச்சி கொடுத்தது போல் ஆச்சு. அப்புறம் கையை நமஸ்காரம் பண்ணி மார்புக்கு நேராக வச்சு வணங்குவோம். இந்த உலகத்திலேயே நமஸ்காரத்திற்கு உள்ள சிறப்பு வேற எங்கும் கிடையாது. இந்த செல்யூட் அடிக்கிறதெல்லாம் வந்து மேற்கத்திய கலாச்சாரம். நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தில் நமஸ்காரம் சொல்கிறது. நீங்கள் நமஸ்காரம் சொல்லும்பொழுது கொஞ்சம் உங்கள் விரல் நுனிகளை கொஞ்சம் உன்னிப்பாக கண்களை மூடியபடி கவனித்து பார்த்தால் நடு விரலில் பிரபஞ்ச ஆற்றல் இறங்கி உடம்புக்குள்ள உள்ள நுழையிறத நீங்கள் கவனிக்கலாம். நடுவிரல் தான் இருக்கிறதுல உயரமாக இருக்கும். அதனால் அதில் அந்த பிரபஞ்ச சக்தி உள் இறங்குவதை நம்ம உணரலாம். மற்ற விரல்கள் நுட்பமாக கவனித்தா இறங்கிறது தெரியும். அந்த நடுவிரலில் இறங்கிறது மட்டும் எளிமையாக நம்ம உணரலாம். இப்போ நமஸ்காரம் சொல்லும் பொழுது பிரபஞ்ச சக்தியை நம்ம உள் வாங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகிறோம். அப்புறம் பெரியவங்க பக்கத்தில் வந்தோடனே அவங்கள கால்களை தொட்டு வணங்குகிறோம். கால்களை தொட்டு வணங்கும் பொழுதே ஒரு ஆசனம் வந்துடுது, பாதகஸ்தாசனா அப்படின்னு. நம்ம பாதத்தை நோக்கி குனிஞ்சு பண்ணுறது பாதகஸ்தாசனா. பெரியவர்கள் பார்த்தோன்னே அவர்கள் பாதத்தை தொட்டு கீழே குனியும் பொழுது மூளைக்கு புத்துணர்ச்சி கிடைக்கிறது. மூளைக்கு சிறப்பான முறையில் இரத்த ஓட்டமும் பிராண ஓட்டமும் காந்த ஓட்டமும் எல்லாம் கிடைக்குது. நம்ம பெரியவங்களை பார்த்தது மாதிரியாச்சு, நம்ம மூளையை தூண்டி விட்டது போல் ஆச்சு. இப்படி ஒவ்வொரு பழக்கத்திலையும் ஒரு அற்புதங்களை பெரியவங்க வச்சுருக்கிறாங்க. ரொம்ப சக்தி அதிகமாக போச்சுன்னா சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கும் பொழுது ஆற்றல் மிகுதியாக இருந்தாலும் சமநிலைப்படும். அதுக்காக சாஷ்டாங்க நமஸ்காரம் அப்படின்னு வச்சுருக்காங்க. அண்டத்தில் உள்ளதே பிண்டம் அப்படின்னு நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். இந்த பஞ்ச சக்திகளை கோவிலில் பூஜை பண்ணும் பொழுதே நாம் பெருங்கிற தன்மையில் சில சடங்குகளை வச்சுருக்கிறாங்க. ஆன்மீகத்தில் பஞ்ச சக்திகளும் அந்த பூஜை செய்யும் பொழுது நமக்கு கிடைக்கிறது. என்ன கோவிலில் என்ன பண்ணுறாங்க, தீர்த்தம் கொடுக்குறாங்க, பூ கொடுக்குறாங்க, தூபம் காமிக்கிறாங்க, பிரசாதம் கொடுக்குறாங்க, கற்பூரம் காமிக்கிறாங்க. இந்த ஐந்து விஷயத்தையும் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா, தூபம் சாம்பிராணி போகிறது காற்று சக்தி நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக, அதற்கப்புறம் கற்பூரம் நமக்கு நெருப்பு சக்தி கிடைக்கணுங்கிறதுக்காக, அதற்கப்புறம் பிரசாதம் நம்மளுடைய எர்த் எலிமெண்ட் அந்த சக்தி கிடைக்கணும், பூமி சக்தி கிடைக்கணுங்கிறதுக்காக, நிலம் சக்தி கிடைப்பதற்காக, அதற்கடுத்து தீர்த்தம் நீர் சக்தி கிடைக்கிறதுக்காக, பூ கொடுப்பாங்க ஆகாய சக்தி கிடைக்கிறதுக்காக. இப்படி இந்த கோயிலில் உள்ள பூஜையில் கூட ஒரு யோக அறிவியல் பூர்வமான ஒரு சில உண்மைகள் இப்படி சொல்லலாம். இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். பஞ்சபூதங்கள் தான் நமக்கு பலம் தருகிறது. எப்படி பலம் தருது? பூமி உடலுக்கு பலம் தருகிறது, நீர் உயிருக்கு பலம் தருகிறது, நெருப்பு நமது மனதிற்கு பலம் தருகிறது, மனோபலம், காற்று நமது உணர்வுகளுக்கு பலம் தருகிறது, ஆகாயம் ஆகாயம் வந்து நம்ம ஆன்மாவுக்கு பலத்தை தருகிறது. ஆக பஞ்சபூதங்கள் இப்படி ஐந்து வித பலங்களை பலன்களாக தருகிறது அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
இதுவரை நமது தினசரி நியமங்களும் யோகாவும் குறித்து தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் யோகா அண்ட் நேச்சுரோபதியின் இயக்குனர் டாக்டர் வி ஆர் அறிவழகன் அவர்கள் தந்த விளக்கங்களை கேட்டோம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அதற்கான முகவரி விரிவாக்க கல்வி இயக்குனர், விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3. மின்னஞ்சல் முகவரி DEE@TNAU.ac.in.